الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه கண்ணியமிக்க முஃமினீன்களே, மேன்மைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் மிக முக்கியமான கடைசி பத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த கடைசி பத்திலே தான் அல்லாஹு தஆலா எல்லா வகையான மேன்மைகளையும் வைத்திருக்கிறான். நரகத்திலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டால் மகத்தான வெற்றிக்குரியவனாக அவன் ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, அப்படி நரகத்திலிருந்து மனிதர்களை விடுவிப்பதற்கான பத்தாக, சுவனத்திற்கென்று மனிதர்களை முடிவு செய்யக்கூடிய ஒரு பத்தாக இந்த ரமலானுடைய கடைசி பத்து அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாது, இந்த ரமலானுடைய கடைசி பத்திலே தான் அல்லாஹு தஆலா பாக்கியமான லைலத்துல் கத்ரை தந்திருக்கிறான். அதனால் மேன்மையான அந்த ரமலானின் மீதமுண்டான நாட்களை பேணுதலோடும் இறை அச்சத்தோடும் கழிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபை தந்தருள்வானாக. கண்ணியமிக்க பெருமக்களே, இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறோம், இரவு காலங்களிலே நின்று வணங்குகிறோம், அல்லாஹுக்கு பொருத்தமான பல காரியங்களை செய்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில விதமான பயிற்சிகளை தர வேண்டும். நாம் நோன்பு நோற்பது என்பது வெறும் பட்டினி கிடப்பது அல்ல, ஒரு பொருளை சாப்பிடுகின்ற பொருளை சாப்பிடாமல் இருப்பதல்ல, வெறும் அருந்தாமல் இருப்பதல்ல, நம்முடைய புலன்வழி செல்லாமல் இருப்பது மாத்திரமல்ல. நாம் சாப்பிடாமல் இருந்து அல்லாஹுக்கு என்ன பிரயோஜனம்? நாம் எதையும் அருந்தாமல் கொஞ்சம் தாகித்திருந்ததினாலே அல்லாஹு தஆலாவுக்கு என்ன அதனால் பயன்பாடு? அனுமதிக்கப்பட்ட சில காரியங்களை இந்த குறிப்பிட்ட நேரங்களில் நாம் தடுத்துக் கொள்கின்ற காரணத்தினால் அதனால் அல்லாஹுக்கு என்ன லாபம் வந்துவிடப் போகிறது? அப்படியானால் நோன்பினுடைய நோக்கம், நோன்பு தரக்கூடிய அந்த பயிற்சி நம்மிடத்தில் சில விதமான மாற்றங்களை தர வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முஃமின்களே, உங்கள் முன்னோர்களுக்கு எப்படி அல்லாஹு தஆலா நோன்பை கடமையாக்கினானோ அதேபோல் உங்களுக்கும் கடமையாக்கியிருக்கிறான். நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை நீங்கள் செய்வதற்கு, பட்டினி கிடப்பதற்கு, சாப்பிடாமல் இருப்பதற்கு, அருந்தாமல் இருப்பதற்கு என்று ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தில் ஒரு நோக்கம் இருக்கும் அல்லவா? வெறும் குனிந்து நிமிர்வது அல்ல தொழுகை என்பது, அதன் மூலமா அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவது. அதே போல இந்த நோன்பின் வழியாக ஒரு பயிற்சி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. என்ன பயிற்சி? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் என்னை படைத்த ரஹ்மான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுடைய கண்காணிப்பை விட்டு நான் நீங்கி இருக்கவில்லை. அதன் காரணத்தினால் சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். எவ்வளவு உயர்ந்த உணவை கொண்டு வந்து ஒரு மனிதனுக்கு முன்னால் கொடுத்தாலும் நோன்பாளி சாப்பிடுவாரா? எவ்வளவு பலகீனமான ஈமான் உள்ளவரும் சாப்பிடுவாரா? கடுமையான வெயிலாக இருக்கிறது, கடும் தாகமாக இருக்கிறது, வெயிலிலே கடந்து போக முடியவில்லை, சுல்லென்று தாக்குகிறது, இருந்தாலும் தாகம் அதிகமாக இருக்கிறது, நாவு வறண்டு போகிறது, ஆனாலும் கூட தாகித்திருக்கக்கூடிய அந்த வேளையில் நோன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு உயர்ந்த பானங்களை அவர் முன்னால் கொடுத்தாலும் கூட அவர் ஈமா உள்ளவர் ஏறிட்டு பார்க்க மாட்டார், அதை தொட்டு பார்க்க மாட்டார் நோன்பினுடைய அந்த நேரத்தில். இந்த பயிற்சியை நாம் காலமெல்லாம் எடுக்க வேண்டும். லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹு தஆலா ஒரு காரியத்தை நமக்கு கட்டளையிட்டு விட்டானா, அல்லாஹ் நமக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு விட்டானா, அவன் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டானா? என்னை படைத்த ரஹ்மான் இதை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டான். என் மனோ இச்சை எனக்கு ஆசையை தூண்டினாலும், என் மனது அதை விருப்பப்பட்டாலும் கூட, என்னுடைய சூழலிலே உள்ளவர்கள் அதை எனக்கு தூண்டினாலும் கூட, மற்றவர்கள் ஆர்வப்படுத்தினாலும் கூட, என்னை படைத்த ரஹ்மான் செய்யக்கூடாது என்று சொன்னான். எனக்கு வழிகாட்டியாக அல்லாஹ்விடம் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அதை வாழ்க்கையில தடுத்துக் கொண்டான் என்று சொன்னால், அந்த நோன்பு தந்த பயிற்சியை வாழ்க்கையில் செயல்படுத்தினான் என்று அர்த்தம். பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறான் வாழ்க்கையிலே, பாவமான சொற்களை பேசிக் கொண்டிருக்கிறான் என்றால், அவன் பட்டினி கடந்து சாப்பிடாம இருந்து அல்லாவுக்கு ஒரு புண்ணியம் இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த ஹதீஸிலிருந்து நமக்கு பெறக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், நோன்பு என்பது ஒரு பயிற்சி கடம், நோன்பு என்பது ஒரு பயிற்சி கூடம். அந்த பயிற்சியின் வழியாக நாம் சில விதமான நடைமுறைகளை, பண்பாடுகளை, குணங்களை, ஒழுக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால்தான் அந்த நோன்பினுடைய நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்தோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, நோன்பு நமக்கு தரக்கூடிய அந்த உன்னதமான பயிற்சி குணம் என்பது ஏராளம். அல்லாஹ் பொதுவா சொல்லிட்டான், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களா, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு ஊற கட்டுப்பட்டு நடக்கணும், அல்லாஹ் நமக்கு அதை கூடாதுன்னு சொல்லிட்டான் அதை விட்டு விலகி வாழணும். எப்படி நம்ம யாரும் பார்க்காத நேரத்திலையும் கூட நம்ம சாப்பிடணுமா? யாரும் பார்க்கல, தனிமையா நாம தான் இருக்கிறோம். யாரும் பார்க்கலங்கிறதுனாலையும் கூட நம்மளை படைத்த ரஹ்மான் பார்த்துக் கொண்டிருக்கிறான். 80 நாள் சாப்பிடாமல் இருக்கிறோமே, 80 நாள் அருந்தாமல் இருக்கிறோமே, இந்த பேருணர்வு எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நோன்பு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது மாதிரி நோன்பு எல்லா நல்ல குணங்களையும் உண்டாக்கணும். மனிதர்கள் இந்த உலகத்தில் அறியப்படுறது குணங்களை வச்சுதான். ஒரு ஆளை வந்து நம்ம எப்படி அறிமுகம், ஒரு ஆள் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, நல்ல மனுஷங்கிறோம், அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்றோம். நல்ல மனுஷன் எப்படி சொல்றோம் ஒரு ஆளை பத்தி? அவருடைய குணத்தின் காரணத்தினால், அவருடைய பண்பாடுகளின் காரணத்தினால், நடந்து கொள்ளக்கூடிய விதத்தின் காரணத்தினால். ட்ரெயின்ல பயணம் செய்து போறோம், அவர் அங்க நம்மள்கிட்ட நடந்துகிட்டார் சில மணி நேரங்கள், அந்த நடந்து கொண்ட பண்பின் காரணத்தினால சில நேரங்கள்ல ரயில் பயணங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த பழக்கம் நெருக்கங்கிறது இருக்குதே, அட்ரஸ் வாங்கி அதுக்கு லெட்டர் போட்டு சம்பந்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு சில நேரங்கள்ல. என்னன்னு கேட்டா, அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த மனிதருடைய அந்த குணத்தை இவர் புரிந்து கொள்கிறார். பயணங்களிலே பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது இது மாதிரி சில நேரங்கள்ல அந்த குணங்கள் இருக்கிறதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், அஹ்சனுக்கும் அஹ்லாக்கன், உங்களில் குணங்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார். மனிதர்கள் அறியப்படுவது குணத்தினால் தான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புஇஸ்துலி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், எல்லா நல்ல குணங்களையும் நிறைவு செய்வதற்குத்தான் நான் இந்த உலகத்தில் நபியாகவே அனுப்பப்பட்டேன்னு சொன்னான். நான் இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, எல்லோரும் நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எல்லோரும் உயர்ந்த பண்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணத்தையும் பண்பையும் மக்களிடத்தில் ஏற்படுத்துவதற்கும் அதிலே நிறைவை உண்டாக்குவதற்கும் தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன்னு சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். சிறு பிராயத்திலேயே அல் அமீன் பேர் வாங்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறு பிராயத்திலேயே அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், உண்மையாளர். யாரும் சொன்னாங்க, முஹம்மதா ரொம்ப நம்பிக்கையான பிள்ளை, முகமதா அவர் உண்மையாளர், அவர் ரொம்ப நல்ல பிள்ளை. சின்ன வயசிலேயே அந்த குணத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே. அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொரு நிலைவாடுகளிலும் நம்முடைய குணம், உயர்ந்த பண்பாடுகளின் காரணத்தினாலே நம்முடைய குணம் வெளிப்பட வேண்டும். கூட்டத்தை கூட்டி கேட்டாங்க சல்லா செல்லம், இவ்வளவு நாள் அவங்க அல்லாஹ் குர்ஆன்ல வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதம் ஒன்னே ஒன்னுதான் சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய திருநபியினுடைய அற்புதம் ஒன்னே ஒன்னுதான். எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டாங்க, ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபலிஹி, 40 வருஷம் காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், என்ன பார்த்தாலும் இருக்கிறீங்க, உங்க கண் முன்னால் என்ன பார்த்திருக்கிறீங்களே, ஒடுக்க குறைவாக நான் நடந்திருக்கிறேனா, பொய் சொல்லி இருக்கிறேனா, சொன்ன வாக்குறுதிக்கு மாற்றம் செய்திருக்கிறேனா, அல்லது பாவங்களில் நான் ஈடுபட்டிருக்கிறேனா, 40 வருஷ காலம் உங்களோடு பார்த்தீர்கள், உங்களை என்னை பார்த்திருக்கிறீர்கள், என்னோடு பழகிருக்கிறீர்கள், நான் அந்த நேரத்தில் ஏதாவது தவறா நடந்தேனா, பொய் சொல்லியிருக்கிறனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்வை தான் நபித்துவத்திற்கு ஆதாரமாக வைத்தார். அவர் சிறுவராயத்திலேயே சாதிக், உண்மையாளர், அல் அமீன் என்ற பெயரை பெற்றார்கள். அதே மாதிரி நல்ல காரியங்கள்ல, பொது காரியங்கள்ல கூட ஈடுபட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொது காரியங்களில் ஈடுபட்டாங்க. வீட்டினுடைய அலுவல்களை பார்த்தார்கள். வீட்டில் உள்ள வேலைகளுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். சல்லாசலம் அவர்கள் பால் கறந்தார்கள், துணி தைத்தார்கள். ஹதீஸ்ல பார்க்கிற சல்லாசலம் உடைய வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய ஒருவன் இல்லத்திற்கு வந்த நேரத்தில் அவன் சாப்பிட்ட உணவு அவனுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. மனம் கழித்து விட்டு பயந்து இரவோடு இரவாக ஓடிவிட்டான். அருமை நாயகம் சல்லாசலம் பரிசுத்தமான தங்களுடைய கையினால அதை சுத்தம் செய்தாங்கன்னு வரலாற்றுல பார்க்கிறோம். பெருமக்களே, உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர்களாக சல்லாசலம் இருந்தார். அந்த உயர்ந்த குணங்களினால் தான் மனிதர்கள் அறியப்படுகிறார்கள். மனிதர்கள் உலகத்தில் அறியப்படுவது உயர்ந்த குணத்தின் காரணத்தினால். அந்த உயர்ந்த குணங்களையும் அந்த பண்பாட்டையும் இந்த நோன்பு நமக்கு தர வேண்டும். எத்தனையோ குணங்கள் இருக்குது வாழ்க்கையில், நம்ம பேண வேண்டிய பெற வேண்டிய எத்தனையோ குணங்கள் இருக்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு குணம், இன்ஷால்லாஹ் அதை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு குணம், அல்லாஹு தஆலா நாயகத்திற்கு கொடுத்த குணம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு குணம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், ஷரஃபு சத்ர், விரிந்த உள்ளம், விசாலமான எண்ணம். குர்ஆன் சரிகளே, அல்லாஹு தஆலா கண்ணாடி எடுத்து, விசாலமான உள்ளம், பரந்த உள்ளம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறதே வாழ்க்கையில எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படணும். இது ஒரு சாதாரணமான குணம் அல்ல, சாலிஹீன்களிடத்தில் இருக்கக்கூடிய குணம், நல்லோர்களிடத்தில் உண்டாக வேண்டிய குணம். அருமையான தாய்மார்களே, குறிப்பாக உங்களிடத்துல வந்து இந்த குணம் ரொம்ப அதிகமா இருக்கணும். எந்த காரியத்திலையும் பரந்த உள்ளம், விசாலமான எண்ணம், எதை பார்த்தாலும் அதை விசாலமான எண்ணத்தோடு பார்ப்பது. விசாலமான எண்ணம் அப்படின்னு சொன்ன இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோமே, ஒரு நல்ல பொருள் இருக்குது மற்றவங்களும் சாப்பிடன்னு நினைக்கணும், ஒரு நல்ல பொருள் இருக்குது அவங்க அவங்க வாயில இது படட்டுமே நினைக்கணும். இது ஒரு விசாலமான உள்ளத்திற்கு அடையாளம். அதே மாதிரி நம்முடைய நெருங்கிய நண்பர், நமக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அவங்களுக்கு நல்ல சம்பந்தம் ஏற்பட்டுருச்சு, சந்தோஷப்படணும். அதை கொண்டு சந்தோஷப்படுறதுங்கிறது விசாலமான உள்ளத்தினுடைய அடையாளம். அது என்னன்னு சொன்ன அந்த குறுகிய உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஷரஃபு சத்ர் வேண்டும், விசாலமான உள்ள வேண்டும். மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா நாம நல்லா இருப்போம். குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு பண்பு, ஒருவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதா சந்தோஷப்படணும். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு நெருக்கமான நண்பர், நமக்கு பழக்கமான ஆளு, எங்க பக்கத்து வீட்டுக்காரரு, அவர் நமக்கு ஒண்ணும் செய்யலன்னு சொன்னாலும் கூட நாம நினைக்கணும் அவர் நல்லபடியா இருக்கட்டும் நினைக்கணும். இந்த விசாலமான உள்ளம்ங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப தேவை. இன்னைக்கு என்ன நடக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க, இவர்த்த போய் சொல்றாரு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நடந்துகிட்டு இருக்கு, அப்படியா, இவன் வேற இவ சம்பந்தத்தை வேற பேசி முடிச்சிடலாம், இவனுக்கே தெரியாம இங்க காணாமணால இருந்து அங்க மானாமணா வீட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர் நம்ம ஊர்ல இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஏதோ ஒரு பேர் சொல்றேன், இத பக்கத்து நண்பர்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி அங்க ஒரு சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நல்ல ஒரு இதா இருக்குதுன்னு சொன்ன உடனே கம் கம்னு கேட்டுட்டு இவன் போய் பேசி முடிச்சிடறான் அங்க போய். இதெல்லாம் ஒரு குறுகிய உள்ளத்தினுடைய அடையாளம். ஹதீஸ்ல வருது இல்லையா, ஒரு ஆள் விலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த விலை பேசிக்கிட்டு இருக்கும்போது நாம அந்த பொருளை கேட்க கூடாது. மீன் விலை பேசுறாரு, விலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், அந்த நேரத்துல வந்து இவர் 40 ரூபா கூட தர்றேன் எங்கிட்டதா சொல்லக்கூடாது. மார்க்கத்தில் தவறானது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. விசாலமான உள்ளம் இல்லை இது. நல்ல பொருளாக இருந்தாலும், நமக்கு தேவையானதாக அது இருந்தாலும் கூட பிறருக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உள்ளம் என்பது இருக்கிறதே, அதுதான் விசாலமான ஷரஃபு சத்ர், விரிந்த உள்ளம். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான் நாயகத்தை பார்த்து, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நாயகமே உங்களுக்கு நான் விசாலமான எண்ணத்தை தரவில்லையா? அதனாலதான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா, ஹதீஸ்ல வருது புகாரில வருது, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவை கொடுத்தான், எல்லாரும் பயன்படுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆ, அதை கொண்டு என்ன கேட்டாலும் கிடைக்கும். நம்ம கையில அப்படி ஒரு துஆவை கொடுத்துருக்கான்னு வைங்க, நம்ம ஒவ்வொரு கால் கையிலையும் இன்னைக்கு யாரெல்லாம் பயானுக்கு வந்தாங்களோ எல்லாருக்கும் ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆ, என்ன கேட்டாலும் நடக்கும், என்ன நடக்கும் கொஞ்சம் பாருங்க. சல்லாசலம் சொன்னாங்க, அதை ஒரு குறுகிய நோக்கத்துக்கு பயன்படுத்தல. அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ் எனக்கு தந்த அந்த பாக்கியத்தை, வத்தஹர்து தஅவதி ஷஃபாஅத்தலி உம்மதி, அல்லாஹு தஆலா எனக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை, கியாமத்தினுடைய நாளில் என்னுடைய உம்மத்துமார்கள் அமளி தோழி வரக்கூடிய அந்த இக்கட்டான நேரத்திலே அவர்களுக்கு சஃபாத்து செய்வதற்காக அதை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் சொன்னாங்க. எவ்வளவு விசாலமான உள்ளம், கற்பனை செய்ய முடியுமா? உலகத்தில் அதை பயன்படுத்துறதுக்கு நாயகத்துக்கு வாய்ப்பு ஏற்படலையா, கஷ்டம் வரலையா அவங்களுக்கு? தாயிபிலே கல்லால் அடித்தார்களை பயன்படுத்தினார்களா? அவங்களுடைய பேரப்பிள்ளை இமாம் ஹுசைன் கொல்லப்படுவார்கள் என்று ஜிப்ரீல் வந்து சொன்னார்களே, பயன்படுத்தினார்களா? பிள்ளைகளுக்கு என்றால் ஒன்றை நாம் துடித்து போய்விடுகிறோமே. இமாம் ஹுசைன் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று ஜிப்ரீல் இஸ்லாம் என்று சொல்கிறார்கள். சல்லாசலம் இடத்தில் தடுத்து நிறுத்துவதற்கான ஆயுதம் இருக்கிறது. கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்து விடுவான். சல்லாசலம் அதை பயன்படுத்தல. எந்த காரியத்திலையும் உலகத்தில் அவர்களுக்கு எத்தகைய சோதனைகள் வந்தாலும் கூட விசாலமான உள்ளம் இருந்த காரணத்தினாலே, எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்ற அந்த விசாலமான எண்ணம் இருந்த காரணத்தினால், அதுவும் இக்கட்டான நேரத்தில் யாரும் உதவி செய்ய இயலாத அந்த காலகட்டத்திலே அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பத்திரப்படுத்தி வைத்தார்களே, இதுதான் விசாலமான உள்ளத்திற்கான அடையாளம். பெருமக்கள், அப்படிப்பட்ட அந்த விசாலமான உள்ளம் நம்முடைய செயல்பாடுகள்ல, நம்முடைய நடைமுறைகள்ல வரணும். நம்முடைய நடைமுறைகள்ல வரணும். குர்ஆன் ஷரீஃப் சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த குணம், நோன்பின் வழியாக இப்படிப்பட்ட பயிற்சிகளை நாம பெறணும். ஏதோ நோன்பு வச்சோம், சாப்பிடாம இருந்தோம், குடிக்காம இருந்தோம், பெருநாள் வந்துச்சா நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டோம், நல்ல ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டோம், முடிஞ்சு போச்சுங்கிறது அல்ல நோன்புங்கிறது. நோன்புங்கிறது ஒரு பயிற்சி. இந்த ஒரு மாத காலம் நோன்பு வைத்தது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, என்ன குணத்தை நம்மிடத்தில் தந்திருக்கிறது, நம்மிடத்தில் ஏற்கனவே இல்லாமல் இருந்த அந்த ஒரு நல்ல குணம் என்ன வந்திருக்கிறது, நம்மிடத்தில் இருந்துவிட்ட அந்த கெட்ட குணம் என்ன மாறி இருக்கிறது, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன எந்த நல்ல குணத்தை நாம் எடுத்திருக்கிறோம் பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு தேட்டமும் ஒரு ஆய்வும் இந்த நோன்பின் வழியாக நமக்கு ஏற்பட பெருமக்களே. அதனாலே குர்ஆன் ஷரீஃப் சொல்லக்கூடிய ஒரு மகத்துவமான புகாரியில ஹதீஸ் வருது. பஹ்ரைன் நாட்டிலிருந்து ஏராளமான செல்வங்கள் வந்திருக்கு. பஹ்ரைன் நாட்டிலிருந்து நிறைய செல்வங்கள் வந்திருக்கு. பிந்திய காலகட்டம், அருமை நாயகம் சல்லா செல்லம் அன்சாரிகளை போற கூப்பிட்டாங்க, மதீனா வாசிகளை போற கூப்பிட்டாங்க. அன்சாரிகளே, மக்கா வாசிகள்லாம் ஹிஜர செய்து வந்தாங்க, இக்கட்டான நேரத்தில் வந்தார்கள், ஏழைகளாக வந்தார்கள், ஏதும் அவர்களை அரவணைப்பதற்கான ஒரு பொருளும் இல்லாமல் வந்தார்கள். அவர்கள் அகதிகளாக வந்தார்கள், தங்குவதற்கு வீடு இல்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை, அடுத்த வேளை என்ன செய்வது என்று தெரியாது. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்த அன்சாரிகள் அந்த முஹாஜிர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்தீர்கள், உங்களுடைய இல்லத்திலே அவர்களை சகோதரர்களாக ஆக்கிக் கொண்டீர்கள், நீங்கள் சாப்பிட்ட உணவிலே பங்களித்து அவர்களுக்கு வழங்கினீர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு விசாலமான உள்ளத்தை நீங்க பெற்ற காரணத்தினாலே இன்றைக்கு அல்லாஹு தஆலா நான் உங்களுக்கு அந்த அதுக்கு பகரம் ஒண்ணு செய்ய போறேன். பஹ்ரைன் நாட்டிலிருந்து ஏராளமான செல்வங்கள் வந்திருக்குது, எவ்வளவு வேணுமோ அள்ளிக்கங்க. அன்சாரிகள் மட்டும்தான் சொன்னாங்க, மதீனா வாசிகளுக்கு மட்டும்தான், எவ்வளவு வேணும் உங்களுக்கு, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. மலை போல் குவிந்திருக்கிறது பஹ்ரைன் நாட்டிலிருந்து வந்த செல்வம் இருக்குது, கொஞ்ச நஞ்சம் அல்ல, குவிந்திருக்கிறது. அன்சாரிகளை கூப்பிட்டு சொன்னாங்க, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அன்சாரிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா பெருமக்களே? குர்ஆனுடைய குணத்தை பெற்றவர்கள், சல்லாசுடைய பயிற்சியை பெற்றவர்கள், முரடர்களாக இருந்த அந்த நிலையிலே இருந்து மாறிய அந்த மக்கள் எப்படி பதில் வந்துச்சு தெரியுமா? நாயகமே, அன்சாரிகளான எங்களுக்கு மாத்திரம் அந்த பணம் சொந்தம் சொல்றீங்க, வேண்டாம் நாயகமே. இல்லா அன் தகத்த இஹ்வானனா மினல் முஹாஜிரீன், எங்களுடைய சகோதரர்களான முஹாஜிர்களுக்கும் சேர்த்து நீங்கள் கொடுத்தால் நாங்க வாங்கிக்கிறோம், என்னன்னு வேணான்னு சொன்னாங்க. நீங்கள் தானே சொன்னீர்கள் நாயகமே, எங்கள் சகோதரர்களாக அவர்களை பாவிக்கணும்னு சொன்னீங்களே, நாங்க சாப்பிடுறது அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்களே, நாங்க வாழ்க்கையில என்ன சுகங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம் அந்த சுகத்தை அவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, இப்ப இவ்வளவு செல்வத்தை வந்து நாங்க மாத்திரம் எடுத்துக்கறோம்னா எங்க மனசு அதை ஏத்துக்கறல்ல நாயகமே. நீங்க அவங்களுக்கும் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க, அது அவங்களுக்கும் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைக்காக கேட்டாரு, வாங்க மாட்டீங்களான்னு கேட்டான். இல்ல நாயகமே, நாங்க விரும்பல்ல. உலகத்துல நடக்குமா இது? இன்னைக்கு நடக்குமா உலகத்துல? கற்பனையாக கூட உலகத்திலே நடக்காது. எப்படியாவது அவங்களுக்கு தெரியாம நாம் அடிக்கிறதுக்கு வழி என்னங்கிறது உலகம் பார்க்கும். வாய்ப்புகள் நேரடியாக வந்த பொழுதும் கூட அந்த பெருமக்கள் விட்டு கொடுத்தார்களே, இதுதான் விசாலமான உள்ளம். உலக வரலாற்றில் இந்த நிலை பெற்றிருக்கிறார்கள், இடம் பெற்றிருக்கிறார்கள்னா இப்படிப்பட்ட குணத்தின் வழியாகத்தான். உலகம் இன்று அவர்களை பேசிக் கொண்டிருக்கிறது பெருமக்கள் என்று. காலமெல்லாம் அந்த அன்சாரிகளுக்கு திருநபியினுடைய துஆவும் அல்லாஹ் ரசூலுடைய பாராட்டும் கிடைத்தது என்று சொன்னார். இப்படிப்பட்ட நல்ல குணங்களால் தான் சல்லா செல்லம் சொன்னாங்க, நான் சொல்றேன் நீங்க வேணான்னு சொல்றீங்க, ஆனா இத வேண்டான்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சோதனை வரும், தாங்கிறீங்களான்னு கேட்டாங்க. இது அவங்க வேணான்னு சொல்றதே பெரிய காரியம், தியாகம். இந்த தியாகத்தை நீங்கள் செய்வதாக இருந்தால் முஹாஜிர்களுக்கும் கொடுத்தாத்தான், மக்காவாசிகளுக்கும் பணத்தை சேர்த்து கொடுத்தாத்தான், எங்களுக்கும் வேணும்னு சொல்றீங்க இல்லையா? இல்ல, அவங்களுக்கும் சேர்த்து கொடுப்போம். நீங்க சொல்ற மாதிரி செய்யணுமானா இன்னொரு சோதனை உங்களுக்கு வரும், தாங்குவீங்களான்னு கேட்டாங்க. என்ன நாயகன் கேக்குறான், எனக்கு பின்னால் செய்யக்கூனு பாதி அசரத் ரசூல் சொல்றாங்க, எனக்கு பின்னாலே உங்களின் மீது ஆட்சி ஏற்படும், அந்த ஆட்சிக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பின்னால் ஆட்சி வரும், இப்ப நான் ஆட்சி தலைவராக இருக்கிறேன், எனக்கு பின்னாலே ஆட்சி வரும், அந்த ஆட்சியின் தலைவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள், பொறுப்பாளர்களா நீங்க இருக்க மாட்டீங்க, தாங்கிடுவீங்களான்னு கேட்டாங்க. என்ன நடக்கும், நடக்குமா? நம்ம ஊர்ல வந்து வெளியூர்காரர் வரால் வந்து இருந்து பேசுறான்னு ஏதாவது வெளியூர்காரன் வந்துருது, வெளியூர்காரர் வேண்டாம், தெருவாசி வைங்களேன், அந்த தெரு அந்த அவர் தெரு வேற, தெரு விடுங்க வட்டாரம், இந்த கொந்து அந்த கொந்து இது வேற, எவ்வளவு ஒரு குறுகிய மனப்பான்மை, எவ்வளவு ஒரு குறுகிய ஒரு நிலையிலே உள்ளது. சல்லாசலம் சொல்கிறார்கள், அவங்களுடைய விசாலமான உள்ளத்திற்கு சோதனை வைக்கிறார்கள். என் அருமை தோழர்களே, இந்த பணத்தை வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய விசாலமான உள்ளத்திற்கு ஒரு சோதனை. எனக்கு பின்னால் சல்லாசலம் இருந்தா கூட தாங்கிடுவாங்க, சல்லாசலம் இருந்து பங்கு வச்சு கொடுத்தா கூட தாங்கிட முடியும். அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னாலே உங்களின் மீது ஆட்சி ஏற்படும், ஆனால் நீங்கள் தலைவர்களா இருக்க மாட்டீங்க, தாங்கிடுவீங்களான்னு கேட்டாங்க. சஹாபிகள் தயார்னு சொன்னாங்க. நடந்ததா இல்லையா? மதீனாவிலே ஆட்சி தலைவர் யார்? அபூபக்கர் சித்திக், அவங்க மக்காவாசி இல்லையா? மதீனாவிலே ஆட்சி தலைவர் யார்? அதற்கு உமர், மக்காவாசி இல்லையா? அதற்கு உஸ்மான், மக்காவில் பிறந்தவர்கள் இல்லையா? அதற்கு அலி, மக்காவில் பிறந்தவர்கள் இல்லையா? இவர்கள் எல்லோரும் மக்காவாசிகள் தான், முஹாஜிர்கள் தானே, அல்லது அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் தானே, மதீனா வாசிகளா இவங்கள எல்லாம்? சல்லாசலம் சொன்னார்கள், எனக்கு பின்னால் ஆட்சி இருக்கும், அந்த ஆட்சியின் தலைவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள், ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. விசாலமான உள்ளம் இருக்கிறதா என்பதற்கான சோதனை களமாக சல்லாசலம் அதை பயன்படுத்தி பார்த்தார்கள், வெற்றி பெற்றார்கள். அதில் அதையும் நீங்கள் தாங்கிக் கொண்டால், என் அருமையான தோழர்களே, அன்சாரிகளே, அதையும் நீங்கள் தாங்கிக் கொண்டால், ஃபஸ்பிரு ஹத்தா தல் கௌனி ஃபீ ஹௌலி, அதையும் நீங்கள் சபர் செய்து கொண்டால், வாருங்கள் ஹவுதுல் கௌசரிலே வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்திலே என்ன கேட்டாலும் நான் தர்றேன்னு சொன்னாங்க சல்லாசன். வாருங்கள் ஹவுதுல் கௌசருக்கு, சோனத்தினுடைய அருகிலே நின்று என் முபாரக்கான கையினால் யார் ஹவுதுல் கௌசரை வாங்கி பருகிறார்களோ அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த ஹவுதுல் கௌசர்ல என்னன்னு தண்ணி எடுத்து நான் கொடுத்துட்டு இருப்பேன், வாருங்கள் என் அருகே, என் அன்சாரி தோழர்களே, நீங்க என்ன கேட்டாலும் தர்றேன்னு சொன்னார். எவ்வளவு விசாலமான உள்ளம், எவ்வளவு விசாலமான உள்ளம் பெருமக்களே. அதனால நாம வந்து இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை நம்மள்கிட்ட பழக்கணும், பயிற்சி வரணும், சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் அந்த பழக்கம் வரணும், அந்த நடைமுறை வரணும். ஒரு ஆளுக்கு உயர்வு கிடைக்குதுன்னா நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு இருக்க கூடாது, அவங்க நல்லா இருக்கட்டும் நினைக்கணும். மனசில் அப்படிப்பட்ட விசாலமான உள்ளங்கள் ஏற்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. இது எனக்கு எந்த அளவுக்கு விளக்கி சொல்லணும் எனக்கு தெரியல. அல்லாஹ் என்னிடத்திலேயே உங்கள்கிட்ட அந்த குணத்தை தரணும். ஆனா குர்ஆன் சொல்லக்கூடிய ரொம்ப பாராட்டிற்குரிய ஒரு குணம், சாதாரண குணம் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்கல்ல, வருது ரப்பி ஷரஹ்லி சத்ரி, யா அல்லாஹ் விசாலமான உள்ளத்தை எனக்கு தாரஹ்மானே, விரிந்த உள்ளத்தை தாரஹ்மானே, பரந்த எண்ணத்தை தாரஹ்மானே, குறுகிய நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நிலையில் என்னை ஆக்கிவிடாதே என்று ஹதரத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியமிக்க பெருமக்களே, ரவூஃபுர் ரஹீமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளை பற மன்னிச்சாங்களே, எவ்வளவு விசாலமான உள்ளம். யாருங்க அந்த மக்காவாசிகள்லாம்? கொஞ்சமா நஞ்சமா கொடுத்த சோதனை என்ன? கொலை முயற்சி செய்தாங்க, ஊரை விட்டே துரத்துனாங்க, மக்களை கொன்றார்கள், போகும் வழியில் முற்களை போட்டு வைத்தார்கள். கொடுத்த தொல்லைங்கிறது கொஞ்சமா, 3 வருட காலம் ஊர் விளக்கு செய்து வைத்திருந்தார்கள். அருமையான தாய்மார்கள் சகோதரிகள், கொஞ்சம் முன்னால தள்ளி உட்காந்துங்க, பின்னால வர்றவங்களுக்கு இடம் இருக்கணும். அதனால நீங்க கொஞ்சம் இருக்கிற இடத்தை விட்டும் கொஞ்சம் முன்னால தள்ளி வாங்க, முன்னால தள்ளி வாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்த முன்னால தள்ளி வாங்கணும். கொஞ்சம் நீங்களும் வாங்க, ஆம்பளைக்கு தாய்மார்கள் சகோதரிகள் அங்க பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் எழுந்திருச்சு, உடனே சொல்லு கட்டுப்பட்டுறான், கொஞ்சம் எழுந்திருச்சு முன்னால் அப்படி தள்ளி தள்ளி சேர்ந்து உட்காந்துக்கிறான், பின்னால வர்றவங்களுக்கு அந்த உட்கார்றதுக்கு வசதியா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். சரி, கொஞ்சம் அப்படி ஒரு அசைவு, இது அகீரலுக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஸ்ஸஹு அல்லாஹ் சொல்றான். மஜ்லிஸ்ல கொஞ்சம் வந்து விசாலமாக்கி கொடுங்கன்னு சொன்னா அது என்ன செய்யணும், உடனே சேர்ந்து உட்கார்ந்துருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பாராட்டி சொல்றோம், அதனால அப்படி உட்கார்ந்துடும், சேர்ந்து உட்கார்ந்துக்கணும். பெருமக்களே, மக்காவாசிகள் செய்த கொடுமைங்கிறது கொஞ்சமா, உலக வரலாற்றில் யாருக்கும் அப்படிப்பட்ட கொடுமை நிகழ்ந்ததில்லை. அஷத்துல் பலாயல் அம்பியா சும்மல்லம் சல் ஃபல்லம் சல், உலகத்திலேயே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான். அதுலேயும் நான் செய்யுதில் அம்பியா நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அதனால நான் ரொம்ப சோதிக்கப்பட்டேன். நான் சொல்லா மூணு வருஷ காலங்க ஊர் விளக்கில் செய்து வைத்திருந்தார், ஊர் நீக்கம் செய்து வைத்திருந்தார்கள். யாருக்கும் யாருக்கும் எந்த யாருக்கும் யாரும் எந்த உணவும் கொடுக்க கூடாது. பட்டினியில பிள்ளைகள் கதர் வாங்குங்க, உணவு கொடுக்க கூடாது. மூணு வருஷ காலம் அதற்கு ஹதீஜா நாயினுடைய ஒப்பாத்திற்கு காரணமே அந்த ஊர் விளக்கல் தான் சொல்லி வரலாறு சொல்லுது. ஊர் விளக்கல் செய்து வைத்திருந்தார்கள். அவர்கள் செய்த கொடுமைங்கிறது உலக வரலாற்றிலே அந்த அளவிற்கு யாருக்கும் நடந்ததில்லை. கேலி செய்தார்கள். குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொன்றையும் சொல்லி காமிக்கிறான். கேலி செய்து பார்த்தாங்க, நீங்க நமக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னு என்னென்ன செய்வோம், ஒரு ஆளை பிடிக்கலன்னு என்ன செய்வோம், நாலு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து கேலி பேசுறது நடக்குதா இல்லையா? யார் கேலி பேசப்படுகிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்துடும். கேலி பேசுறவங்க ஞாபகம் வச்சுக்கிறேன், கேலி பேசுறவங்க எது தாங்க ஜெயிச்சதா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, பாவம் நஷ்டப்பட்டு போயிட்டாங்க. யாரையாவது நம்ம கேலி பேசுறோம் வைங்க, அல்லாஹுத்தால அந்த சோதனை நமக்கு தந்துருவான். அதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். இன்னா கஃபை நாக்கள் முஸ்தஹசியின், பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் விஷயத்தில் நாம் பகரம் கொடுப்போம் சொல்றான் அல்லாஹ், பரிகாசம் செய்வர்கள் விஷயத்துல. அதனால யாரும் இயலாதவர்களோ பலகீனர்களோ முடியாதவர்களோ அவங்களெல்லாம் பார்த்து அவங்களுடைய வயதின் காரணத்தினால் நோயின் காரணத்தினால் இயலாமையின் காரணத்தினால் ஒரு அம்மா ரொம்ப முடியாம அப்படி குனிஞ்சு கூன் விழுந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு பையன் கேட்டானா, பெத்துமா அந்த வில்லு எவ்வளவுக்கு வாங்கினியான்னு. வில்லு வளைஞ்சிருக்கு இல்லையா, இந்த வில்லு எவ்வளவுக்கு வாங்கினியான்னு. துட்லாம் வாணப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு கிடைச்சிருன்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா உஷாரா, துட்லாம் ஒண்ணு வாண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சுன்னு செய்யும் உனக்கு கிடைச்சிருந்தான் இல்லையா. சரி போட்டு மேல உள்ள ஆண்கள் கீழே வாங்க, பெண்கள் கீழே இடம் இல்லையா, மேல வர்றாங்க, நீங்க கீழே வந்துடுங்க. வந்தா ரெண்டு சைட்ல வைங்க, முன்னா உட்கார்ந்து பாத்துட்டு இருந்து சைட்ல போச்சு. கண்ணி மிக்க பெருமக்களே, ஏதோ பேசிட்டு கலையிற விஷயம் இந்த விஷயத்தை நினைக்க கூடாது. இது நம்மள்கிட்ட வரணும்னு ஆசைப்படணும், துவா செய்யணும், முயற்சிக்கணும். அவ்வளவு உயர்ந்த ஒரு நிலைப்பாடு. இன்னைக்கு ஒரு ஆளை நமக்கு பிடிக்கலன்னு என்ன செய்வோம், கேலி பண்ணுவோம், அதை சாட அடிப்போம். அப்படி செய்யறோம் இல்லையா, சாட அடிக்கிறது, அவன் இவர் பெரிய இவரு அப்படி சாட அடிக்கிறது. அது மாதிரி அதிலே அவர் தாங்கலன்னு சொன்னா ஏதாவது நோவல் செய்யறது, அவன் குடும்பத்துக்கு கஷ்டம் கொடுக்கறது, ஆள் வச்சு அடிக்கிறது. எந்த ஊர்ல நடக்குதுன்னு கேட்கிறாரு, பிடிக்காத ஆளுகள் செய்வாங்க இல்லையா, இப்படி இல்லாம செய்யறது. பிடிக்கலன்னு என்னென்ன செய்வாங்க, இந்த உச்சத்தை போல செய்தாங்க. சல்லா செல்லும் கேலி பண்ணாங்க, அவர்களை ஈமான் கொண்டவர்களை கஷ்டப்படுத்தினார்கள், கொலை செய்தாங்க, ஊரை விட்டு விரட்டினாங்க எல்லாத்தையும், எல்லாரையும் ஊரை விட்டு விரட்டினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபுக்கராயில் முஹாஜிரீன், முஹாஜிரீன்களான ஃபக்கீர்கள் என்று சொல்கிறான். பெரிய பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. இவ்வளவு கொடுமை நடந்து இல்லையாங்க, இந்த ஊருக்கு மக்காவுக்கு வெற்றியாளராக சல்லா செல்ல வர்றாங்க. நினைச்சிருந்தா பழி வாங்கிடலாம், நினைச்சிருந்தா என்ன வேணாலும் உத்தரவு செய்யலாம், ஆட்சியாளர் இவங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்தாங்க, அல்லாஹ் அவங்களை எல்லோரையும் மன்னிச்சிட்டான்னு சொன்னாங்களா இல்லையா, எவ்வளவு விசாலமான ஒண்ணா இது. கற்பனையில நடக்குமா, கற்பனையில் நடக்குமா? அண்ணன் நம்பி சண்டை, சமாதானம் பேசுறதுக்கு போனா அவனா அசத்து, மௌத்தா போனா கூட அவனை பார்க்க முடியாது அஸ்து, அவனை பார்க்க முடியாது. நான் உறுதி வச்சுட்டேன், என்னால தாங்க முடியல. என்ன நடந்துருச்சு அப்படி, அப்படி என்னங்க நடந்துருச்சு, என்ன நடக்கட்டுமே. ஒரு அண்ணனுக்கா விட்டு கொடுத்தான், என்ன ஒரு தம்பிக்கா விட்டு கொடுத்தான், என்ன எத்தனை குடும்பங்கள்ல பாக்குறோம், எத்தனை குடும்பங்கள்ல பாக்குறோம். தேர்ந்தெடுக்கக்கூடியதா விசாலமான அந்த உள்ளம் இல்லாத காரணத்தினாலே, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த பண்பாடு இல்லாத காரணத்தினாலே, காலமெல்லாம் பகையாக, காலமெல்லாம் விரோதமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எதை கொண்டு போக போகிறோம், எதை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் பெருமக்களே. அதனால விசாலமான உள்ளம் வேணும். அசத்து விட்டு கொடுத்தா ரொம்ப நம்மளை ரொம்ப மட்டமா நினைக்கிறாங்க சில பேர் சொல்றாங்க. நான் விட்டு கொடுத்தாங்க நம்மள ரொம்ப மட்டமா நினைக்கிறாங்க. அவனா அவன் அப்படித்தான், அது அது அவங்கிறது அதுன்னு ஆயிடுச்சு. அவனை விட்டு கொடுத்து போனா சுத்து அவங்கிறது அதுன்னு ஆயிடுச்சு. ஆடு மாடு மாதிரி நினைக்கிறான் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா அதன் காரணத்தினால உங்களை அவங்க மட்டமா நினைச்சாலும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குதுன்னு சல்லாசன் சொன்னான். அந்த வாக்குறுதி நமக்கு போலாதா? அந்த வாக்குறுதி நமக்கு போலாதா? பெருமக்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எவ்வளவு கொடுமைகள் கொடுத்தாங்க. அல்லாஹ் அழகான வரலாறுன்னு சொல்றானே, அழகான வரலாறுன்னு கூட என்ன அழகான வரலாறு? நல்ல கதைன்னு அர்த்தமா? நல்ல கதை புஸ்தகம் அர்த்தமா? அதுக்கு அழகான வரலாறு என்றால் படிப்பினை என்று பொருள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு கொடுமைகளை சகோதரர்கள் இழைத்தார்கள். பாலும் கிணத்தில் தூக்கி போட்டார்கள். அங்கிருந்து தூக்கி கொண்டு போய் கிணத்துல தூக்கி போட்டாங்க. சின்ன வயசு பிள்ளை அப்படி பேசி அரவணைச்சு ஒரு மாதிரி கொண்டு போய் பாலும் கிணத்தில் தூக்கி போட்டார்கள். அதுக்கு மேல ஆள் உயிரோடு இருப்பான மூத்தா போயிட்டு சந்தேகப்பட்டு ஒரு கல்ல தூக்கி போட்டாங்களாம். கொலை செய்வதற்கு திட்டமிட்டவர்கள். அதுக்கு பிறகு வாழ்க்கையில எவ்வளவு சோதனை, உள்ள எத்தனை நாட்கள் பசித்திருப்பார்கள், அவருடைய நிலை என்ன என்று தெரியாது. அதற்கு பிறகு சண்டையில கொண்டு போய் விற்கப்பட்டாங்க. எவ்வளவு சோதனைகள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. கடைசி காலகட்டத்திலே ஆட்சியாளராக மிஸ்ருடைய பொறுப்பாளராக வருகிறார்கள். இந்த சகோதரர்கள்லாம் இவங்க பழைய நிலையில வர்றாங்க, வந்து எங்களுக்கு ஏதாவது தரணும்னு கேட்டு வர்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம்க்கு தெரிஞ்சிருச்சு இது நம்ம சகோதரர்கள்னு. அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு இவர் தான் நம்ம சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கிணத்துல தூக்கி கொண்டு போட்டமே அந்த ஆள், கொலை முயற்சி பண்ணமே அந்த ஆளு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அயின்னக்கல அந்த யூசுப். இங்க எல்லாரும் கேட்டாங்களாம், அயின்னக்கல அந்த யூசுப், நீங்களும் அந்த யூசுப்பான்னு கேட்டாங்களாம். நாம என்ன பதில் சொல்லுவோம்? வா மோனை வச்சுக்கறேன். என்ன பதில் சொல்லிருப்போம் அந்த நேரத்துல? சண்டானு என்ன பாடுபடுத்தினடா, என்ன கொலை பண்ண திட்டம் போட்டியடா, சாதாரண முயற்சியா பண்ணேன்னு சொல்லி எவ்வளவு பழி வாங்கிடுவோம், என்னவெல்லாம் நினைச்சிருவோம் கற்பனையில. பெருமக்களை யதார்த்தமான நிலை அப்படி நினைப்போமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல இருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறு நமக்கு சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆம் நான் தான் அந்த யூசுப் சகோதரன், உங்களுடைய சகோதரன் யூசுப், இவருடைய சகோதரர் புன்யாமீன், அல்லாஹ் எனக்கு உபகாரத்தை செய்தான்னு சொன்னாங்க. நான் பெரிய சக்தியில யுக்தியில முயற்சியில என்னுடைய எல்லா விதமான வலிமையில நான் தப்பிச்சுக்கிட்டேன் பிழைச்சுக்கிட்டேன், நான் இப்ப பெரிய பொறுப்புல வந்துட்டேன்னு சொல்லல, அல்லாஹ்வுடைய உதவியில நான் வந்துட்டேன்னு சொன்னான். அல்லாஹ் உங்களை எல்லோரையும் மன்னிக்கட்டும் சொன்னான். யாரிடத்திலையும் எந்த பழிவாங்குதலையும் இப்பொழுது நான் செய்ய போவதில்லைன்னு சொன்னாங்களே, எவ்வளவு விசாலமான உள்ளம் பெருமக்களே, எவ்வளவு விசாலமான உள்ளம். அதனால குர்ஆன் ஷரீஃபின் வழியாக ஹதீஸின் வழியாக அப்படிப்பட்ட விசாலமான உள்ளத்திற்குண்டான உயர்ந்த பண்பாடுகளை செய்திகளை வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிறார். அந்த பண்பு நமக்கு வேண்டும். நோன்பின் வழியாக இப்படிப்பட்ட இபாதத்துகளின் வழியாக அப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த நோன்பு பூரணமான நோன்பாகிவிட்டது. நான் இல்லைன்னா நம்ம மாதம் சாப்பிடாம இருப்போம். அல்லாஹ் சொன்னதுக்காண்டி ஒரு மாசம் பிறகு பார்த்து சாப்பிடாம இருப்போம், பிறகு பார்த்தோம்னா சாப்பிடுவோம், அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு கொண்டாடிட்டோம் சொன்னா அது மாத்திரமல்ல நோன்பினுடைய நோக்கம்னு சல்லாசல் சொல்லி காமிக்கிறார். நான் அடிக்கடி பயான்ல சொல்றது உண்டு, லுக்மானுல் ஹக்கீம் பத்தி. லுக்மானுல் ஹக்கீம் அவங்க ஒரு எட்டு விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்லி அடிக்கடி சொல்றேன். லுக்மானுல் ஹக்கீம் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன ஒரு மேதை, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லி தந்த ஒரு இறை நேசர், அல்லாஹ்வுடைய நேசர்கள் வராது. அவங்க பேரால ஒரு தனி சூராவி குர்ஆன்ல இருக்கு. அவங்க சொன்னாங்க, எட்டு விஷயத்த வாழ்க்கையில கடைபிடிங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்கன்னு சொன்னாங்க. எட்டு விஷயத்த வாழ்க்கையில கடைபிடிங்க, நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்கன்னு சொன்னாங்க. அதுல முதலாவது சொன்னாங்க, தொழுகை இருந்துன்னா ஒன்றிச்சு மனம் ஒன்றிச்சு நில்லுங்க, அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில வெற்றி வந்துடும். தொழுகை இருந்துன்னா வேற எங்கும் கவனம் போகக்கூடாது, வேற எங்கேயும் திரும்பக்கூடாது. வேற எங்கேயும் திரும்பக்கூடாதுங்கிறதுக்கு உண்டான அந்த பயிற்சி தான் தொழுகும் பொழுது சுஜூத் செய்யற இடத்த பார்க்கணும். தொழுகும் போது அங்க மணியை பார்த்துக்கிட்டு யார் வர்றான்னு பார்த்துக்கிட்டு அங்கே என்ன நடக்குது அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்குண்டான பயிற்சி கல்பை ஒழுங்குபடுத்துவதற்கு. என்ன கல்பினுடைய அசல் வந்து கண், அதனால கண்ணை சுஜி செய்யற இடத்துல வைக்கணும். தொழுகையில் நின்றால் கல்பை ஒருமைப்படுத்துங்க, உணவுல இருந்தால் தொண்டையை கட்டுப்படுத்துங்க, அளவோடு சாப்பிடுங்க, ஹலாலானது சாப்பிடுங்க. குமாரன் ஹக்கீம் சொன்னாங்க. பிற இடங்களுக்கு போனா அவங்க கண்ணை பாதுகாத்துக்கங்க, நாலு பேருக்கு மத்தியில் இருந்த நாவ பாதுகாத்துக்கங்க. தொழுகையில் இருந்தா கல்வை பேணணும், உணவுல இருந்தா சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, இது பரிசுலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சத்தம் போட்டு சொல்லுங்க. உணவுல இருந்தா என்ன செய்யணும்? தொண்டையை பேணணும். பிற இடங்களுக்கு போனா கண்களை பேணணும், நாலு பேருக்கு மத்தியில் இருந்த நாவ பேணணும். எட்டு விஷயம் சொன்னாங்க. ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடுங்க, ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. மொத்தம் எட்டு, இது நாலு. ரெண்டு விஷயத்த எப்பவுமே மறக்க கூடாது. ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துருங்க. மறக்க கூடாத விஷயம் ரெண்டு என்னன்னு சொன்னா, அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவனை விட்டு நான் எப்பொழுதுமே நீங்க இருக்க முடியாது என்று அந்த பேர் உணர்வு இருக்கிறதே. அல்லாஹை விட்டு நான் எப்பொழுதுமே நீங்க இவன் இல்லைங்கிற அந்த பேர் உணர்வு இருக்கிறதே, அதை மறந்துடாதீங்க. ஒல் மௌத்த, என்னைக்காவது ஒரு நாள் விரும்பியோ விரும்பாமலோ, நான் ஆசைப்பட்டோ வேணாம்னு நினைச்சோ எனக்கு மௌத்து வந்துடும், அதையும் நினைச்சுக்கிறேன். இந்த ரெண்டையும் மறந்துடக்கூடாது. மறந்துட வேண்டிய ரெண்டு விஷயம் லுக்மான் ஹக்கீம் சொன்னான், நீங்க பிறருக்கு செய்த உபகாரத்தை மறந்துடுங்க. இன்னைக்கு அதைத்தான் நாம் மறக்க மாட்டோம். யாருக்காவது ஒரு சின்ன வயசுல கொடுத்தோன்னு வைங்க, அது நடந்து 10 வருஷம் இருக்கும், அது இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், இவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பார், அவன் மறந்துடும், அது ஞாபகம் மறந்துடும், இவர் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறார். லுக்மான் ஹக்கீம் சொல்றாங்க, வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணுமானா நீங்க மற்றவங்களுக்கு செய்த உபகாரத்தை மறந்துடுங்க. மறக்க வேண்டிய இன்னொரு குணம் என்னன்னு சொன்னா, பிறர் உங்களுக்கு செய்த கெடுதல்களை மறந்துடுங்க, அதை ஆபோசிக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொன்னா. இதெல்லாம் விசாலமான உள்ளத்திற்கு அடையாளம், விரிந்த உள்ளத்திற்குண்டான அடையாளம். அல்லாஹு தஆலா ஷரஹு சதுர், விசாலமான உள்ளம், விரிந்த எண்ணம் என்று சொன்னானே, அதற்குண்டான அடையாளங்களாக இதையெல்லாம் பெருமக்கள் சொல்கிறார். அவங்க செய்த கெடுதல்களை மறந்துடுறாங்க. இன்னைக்கு நாமோ, இன்னைக்குதான் என் தோழி, என் தோழியா இருக்கிறா செண்டாடி, ஒரு காலத்தில் அவ செய்ததை மறக்கவா முடியுது, மேலப்பழையத்தில் இல்ல வேற ஊர்ல பேசிக்கிறாங்க, அப்படி பார்க்கத்தானே சீர நம்ம மறக்க, அப்படி அப்படி மறந்துறோம். ஏதாவது கெடுதல்கள் செய்திருந்தாங்க, அதை மறக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது வேணும் பெருமக்கள். இமாம் அஹமத் ஷாகிரஜன் ரெண்டு பெரிய முஹதிசீன்கள், இமாம் புகாரிக்கு எல்லாம் உஸ்தாத், புகாரியில அடிக்கடி சல்லாசலமிடத்திலிருந்து தொடர்பு வரக்கூடிய, அவங்க யார்த்த கேட்டாங்க யார்த்த கேட்டாங்கன்னு சொல்லி வரும் இல்லையா, அந்த ராவிகளுடைய தொடர், அதுல புகாரி கிதாபுல அடிக்கடி வரக்கூடிய ரெண்டு பேரு இமாம் அஹமத், இமாம் ஷாகிரஜ். அமஷன கண்ணில் குறை உள்ளவர் அர்த்தம், ஆரஜ் என்ன காலில் ஊனம் உள்ளவர் அர்த்தம். ஒரு ஆள் உஸ்தாத், ஒரு ஆள் மாணவர், இந்த ரெண்டு பேரும் ஒரு வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்களாம், அவங்க தெருல என்று பேசிக்கிட்டு இருக்காங்களாம், ரெண்டு போகு, ஒன்னு பொட்ட இன்னொன்னு நொண்டி அப்படின்னு சொன்னாங்களாம். இதை உஸ்தாத் கேட்டான், இந்த ஆசிரியர் கேட்டான், கேட்டுட்டு மாணவர்கிட்ட சொன்னாங்களாம், நாளையிலிருந்து நாம ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து நடக்க கூடாதுன்னாங்களாம், நீ அந்த திருவழியாவா நான் அந்த திருவழியா வர, ரெண்டு பேரும் மதரசாக்கு இப்படி போயிருவோம் சொன்னாங்களாம். என்ன காரணம் மாணவர் கேட்கிறாங்களாம், இல்ல நம்ம சேர்ந்து போகும்போது அவங்க இப்படி குறை பேசினாங்க, அதை நான் கேட்டேன், அதனால அவங்களுக்கு குற்றம் வந்துருது, அவங்களுக்கு அதனால பாவம்ல வருது, அதனால நாம இப்படி பிரிஞ்சு போவோம் சொன்னாங்களாம். நமக்கு என்ன வந்தது, நமக்கு அல்ல கூலி தருகிறானே, அப்படி பேசுற காரணத்தினால நமக்கு கூலி கிடைக்குது, அவங்க பாவி ஆகிறா நமக்கு என்னன்னு கேட்டாங்களாம். இமாம் ஆனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதில் சொன்னாங்களா, நமக்கு கூலி கிடைக்கிறது நல்லதுதான், ஆனா அவர்களுக்கு பாவம் கிடைக்கிறது, அதை என்னால் தாங்க முடியலன்னு சொன்னாங்களாம். இது ஒரு விசாலமான உள்ள பெருமக்கள். அதனால இந்த ரமலானின் வழியாக நாம சில குணங்களை நம்மிடத்துல உண்டாக்கணும், சில பயிற்சிகளை நம்மிடத்துல ஏற்படுத்திக் கொள்ளணும், அந்த குணங்கள் நம்மிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் நோன்பினுடைய நோக்கம் நிறைவேறி விட்டது என்று அர்த்தம். அது இல்லாம வெறும் நம்ம சாப்பிடாம இருந்தோம், அதுவும் மேன்மையானதுதான், ஒரு நீயத்தோடு சாப்பிடாம இருந்தோம், எதையும் அருந்தாம இருந்தோம், புலன் வழி செல்லாமல் இருந்தோம் சொன்னா, அது அல்லாஹு தஆலாவினுடைய உத்தரவுக்காக வேண்டி நாம செய்த காரியம் தான் என்று சொன்னாலும் கூட, அதனுடைய நோக்கம் என்பது இருக்கிறதே, இப்படிப்பட்ட குணங்கள் நம்ம இடத்துல வரும். ஒரு நாள் அருமை நாயகம் சல்லாசல் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களை பத்தி யார் என்கிட்ட வந்து குறை சொல்லாதீங்கன்னு சொன்னார், என் தோழர்களை பத்தி யாரும் என்கிட்ட வந்து குறை சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னு, குறை இல்லைன்னு அர்த்தம் அல்ல, இருக்கத்தானே செய்யுங்க, மனிதர்கள்னா என்ன செய்யும், எல்லாரும் ஒரே குணமாவா இருப்பாங்க, குணத்துல கொஞ்சம் கூட இருக்கும் குறை இருக்கும், சில ஏதாவது குணங்கள்ல வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும், ஒரே அடுத்தவங்களுடைய குறையை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதிங்க. நான் ஒரு ஆளை பார்க்கும் பொழுது அவரை நல்ல மனுஷனா பார்க்கணும் அப்படி நான் விரும்புறேன்னு சொன்னாங்க சல்லாஸ். அப்படி நம்மள்ட்ட அந்த குணம் வேணும், யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட உள்ள நல்ல குணம் தான் நம்மள்ட்ட முன்னால் நிற்கணும், அவரிடத்துல உள்ள நல்ல பண்புகள் முன்னால் இருக்கணும். இன்னைக்கு எப்படி இருக்குது, நமக்கு ரெண்டு பேர் உட்கார்ந்தா நடக்கிறது மூணாவது ஒரு ஆளை பத்தி புறம் பேசுறது தான் இருக்குது. ஏன், அந்த காரணம் என்னன்னா, விசாலமான உள்ளம் இல்லாத ஒரு நிலை. அந்த விசாலமான உள்ளம் நமக்கு ஏற்பட்டு விட்டால் புறம் பேசுவது நீங்கிவிடும், பொறாமை என்பது நீங்கிவிடும், நமக்கு அடுத்தவர்களுடைய உயர்வை தாங்க முடியாத அந்த நிலைப்பாடு என்பது நம்மை விட்டு நீங்கிவிடும். அந்த விசாலமான உள்ளம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹு தஆலா சிறந்த கூலியையும் உன்னதமான பகரத்தையும் நமக்கு தருவதற்கு காத்திருக்கிறார். அதனால் அருமையான பெருமக்களே, இந்த பயான் நாளின் மூலமாக, இந்த நேரத்தின் மூலமாக இந்த ஒரு குணத்தை நம்ம பெறணுங்கிறது அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும், முயற்சிக்கும். அல்லாஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் அப்படி மனசுல நினைத்து வைக்கலாமா, நம்ம மனசுல அப்படி ஒரு ஆசைப்படணும், அல்லாஹ் விசாரமான உள்ளத்தை தான், எதையும் விசாலமாக பார்ப்பதற்கான ஒரு எண்ணம், குறுகிய நோக்கத்துல, அற்பமான ஒரு நோக்கத்துல அதையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளை விட்டு மாறி எந்த காரியத்திலையும் எல்லோரும் எல்லா பாக்கியத்தையும் அடைய வேண்டும் என்ற ஒரு விசாலமான எண்ணத்தோடு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதன் வழியாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன அந்த உயர்வான குணம் நமக்கு கிடைக்கப்பெறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக, விசாலமான உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி அருள்வானாக, துன்யா ஆகிறவனுடைய எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.